நண்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா மற்றும் தங்கவேல். சிரியா கடற்கரைக்கு அப்பால் விமானம் தாங்கி கப்பலான அட்மிரல் குஸ்டேன்சாவை நிறுத்தியதில் இருந்து முதல் முறையாக சிரியாவில் ரஷ்யா வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது.
Сегодня в 10:30 и 11 мы начали большую операцию по нанесению.
பெரும் தாக்குதல் நடவடிக்கைகள் நடைபெறும் ஹோம்ஸ் மற்றும் இட்லிப் மாகாணங்களில் உள்ள ஜிகாதி குழுக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்தார். குரூஸ் ஏவுகணை தாக்குதலும் நடத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கிளர்ச்சியாளர்கள் பிடியில் உள்ள கிழக்கு அலப்போவில் 3 வார இடைவெளிக்கு பிறகு சிரிய ராணுவம் வான்வழி தாக்குதல்களை மீண்டும் துவக்கியுள்ளது. இதனிடையே சிரியாவில் உணவு உற்பத்தி எப்போதும் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளதாக ஐநா மன்றம் தெரிவித்துள்ளது.
அரசு துறை எண்ணெய் நிறுவனமான ரோஸ் நெஃப்டிடம் இருந்து லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்ட ரஷ்ய பொருளாதார மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அலெக்சி யுல்யெகேயவ் தான் குற்றமற்றவர் என தெரிவித்துள்ளார். 1991 தோல்வியில் முடிவடைந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிக்கு பிறகு கைது செய்யப்படும் முதல் ரஷ்ய கேபினட் அமைச்சர் அவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் $2 மில்லியன் லஞ்சம் வாங்கும்போது ரகசியமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணை குழு தெரிவித்துள்ளது. இன்னொரு போட்டி அரசுத்துறை எண்ணெய் நிறுவனத்தின் 50% பங்குகளை வாங்க ரோஸ் நெஃப்டிடம் நிறுவனத்திற்கு ஒப்புதல் வழங்க அவர் லஞ்சம் கோரியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொன்மை மிகுந்த நகரமான நிம்ருத்தில் இஸ்லாமிய நாடு என்று அழைத்துக் கொள்ளும் தீவிரவாத குழுவால் ஏற்பட்ட பாதிப்பு அந்த நகரை அரச படைகள் கைப்பற்றிய 2 நாட்களுக்கு பிறகு படிப்படியாக தெரிய வருகிறது. சிலைகள் மற்றும் பாரம்பரிய கட்டடங்கள் சிதைந்த சிதிலங்களாக கிடக்கின்றன. அழிக்கப்பட்ட அந்த நகரத்தை கடந்த ஆண்டு IS படையினர் வீடியோ காட்சிகளாக வெளியிட்டிருந்தனர். அதில் அஸ்ரியன் நகரில் விலைமதிப்பற்ற கலைப்பொருட்களை வெடிவைத்து தகர்ப்பது உள்ளிட்ட காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. IS கட்டுப்பாட்டில் உள்ள மொசூல் நகரை மீட்கும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நிம்ருத் மற்றும் அதற்கு பின்னால் உள்ள நவீன நகரங்களை ஈராக் படைகள் கைப்பற்றியுள்ளன.
வெறுப்புணர்வை தூண்டுவதாக சந்தேகிக்கப்படும் ஒரு இஸ்லாமிய குழுவுடன் உள்ள தொடர்புகள் குறித்து விசாரிக்க ஜெர்மனி நாட்டின் போலீசார் அந்நாட்டில் உள்ள 200 அடுக்ககங்கள், அலுவலகங்கள் மற்றும் மசூதிகளில் சோதனை நடத்தியுள்ளனர். ட்ரூ ரிலிஜன் எனப்படும் அந்த அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாகும். இஸ்லாம் மத மேம்பாட்டுக்கு என்ற போர்வையில் இந்த குழு ஜிஹாதி இஸ்லாமியவாதிகளை ஒருங்கிணைத்ததாகவும் ஏறக்குறைய 140 இளைஞர்களை தீவிரவாத சிந்தனைக்கு இட்டுச் சென்றதாகவும் ஜெர்மனியின் உள்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
போக்கோ ஹராம் இஸ்லாமிய தீவிரவாத குழுவால் பாதிக்கப்பட்ட வடக்கு நைஜீரியாவில் பட்டினி மற்றும் நோய் காரணமாக 1000 குழந்தைகள் உயிரிழந்து வருவதாக மருந்து நிவாரண அறக்கட்டளை MSF தெரிவித்துள்ளது. தாங்கள் ஆய்வு செய்த 2 அகதி முகாம்களில் 5 உட்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருப்பதாகவும் அங்கிருந்த 25% குழந்தைகள் இறந்திருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளது. தாய்மார்களின் முதுகில் கட்டிய நிலையிலேயோ அல்லது தங்கள் சகோதரிகளின் இடுப்பிலோ இருக்கும் குழந்தைகளை பார்க்க முடியவில்லை. பெரிய குழந்தைகளை மட்டுமே பார்த்ததாக அசோசியேட்டட் பிரஸ் முகமைக்கு MSF அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.
சீனாவில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் இளைஞர் அணிக்கு உறுப்பினர்களை சேர்ப்பதை கட்டுப்படுத்துவது தொடர்பாக முறையான திட்டம் ஒன்றை சீனா அறிவித்துள்ளது. கம்யூனிஸ்ட் இளைஞர் அணியில் நடுநிலை பள்ளி மாணவர்களில் 30%, உயர்நிலை பள்ளி மாணவர்களில் 60% மட்டுமே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்பு எல்லா மாணவர்களும் இளைஞர் அணியில் சேரவும் கழுத்தில் சுற்றிக்கொள்ளும் சிவப்பு தொண்டை போட்டுக்கொள்ளவும் ஊக்குவிக்கப்பட்டார்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
எகிப்தின் முன்னாள் அதிபர் முகமது மோர்சிக்கு எதிராக விதிக்கப்பட்ட மரண தண்டனையை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. மறுவிசாரணை நடத்தவும் உத்தரவிட்டுள்ளது. 2011 எகிப்தில் ஏற்பட்ட கிளர்ச்சியின் போது பெருமளவில் நடந்த சிறை தகர்ப்பு சம்பவம் தொடர்பாக மோர்சிக்கு கடந்த ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்பை சேர்ந்த இஸ்லாமியவாதியான மோர்சி தான் கிளர்ச்சிக்கு பிறகு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அதிபர். ஆனால் அவரது ஆட்சிக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் இறங்கிய போது 2013 ராணுவம் அவரை ஆட்சியில் இருந்து அகற்றியது. அப்போது முதல் அவர் காவலில் இருக்கிறார்.
பாரிஸ் காலநிலை மாற்ற ஒப்பந்தம் மாற்ற முடியாதது என்றும் ஒபாமா நிர்வாகத்தின் கீழ் ஒப்புக்கொள்ளப்பட்ட உடன்பாட்டை அமெரிக்கா மதிக்க வேண்டும் என்றும் பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒலாந்த் தெரிவித்துள்ளார். அதன் உடன்பாட்டை உதாசீனப்படுத்துவேன் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.